அதனால இந்த காலங்களில மெய்யான கிறிஸ்தவ பக்தியானது மேற்கத்திய நாடுகளிலும் கூட குறைந்து போன ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்பட்ட அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் இன்றைக்கும் கிறிஸ்தவ நாடுகளாக இல்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். அமெரிக்காவில் கூட அநேகர் அதை கிறிஸ்தவ நாடு என்று சொல்லக்கூடாது, அது மத சார்பற்ற நாடு என்று சொல்ல வேண்டும் என்ற குரல் எழுப்புகிறதை பார்க்கிறோம். செகுலர் கண்ட்ரி. ஏன் இவ்விதமான காரியங்கள் நேரிட்டன? ஒருவேளை இயேசுவானவருடைய சத்தியம் வல்லமையற்று போய்விட்டதா, அல்லது இது வெறுமையான மத ரீதியிலான ஒரு போதனை என்பது நிமித்தமாக காலப்போக்கில் அது மழுங்கிவிட்டதா? அம்மையாலே விதமாக நாம் சிந்திக்கிற வேளையில் மெய்யான சத்தியம் போதிக்கப்பட்ட காலங்களில் மெய்யான பக்தி இருந்தது, மெய்யான சத்தியம் போதிப்பது குறைந்து போன பொழுது மெய்யான பக்தி குறைந்துவிட்டது. சீர்திருத்த காலங்களில் மெய்யான பக்தி இருந்ததின் காலம் என்னவென்றால், இந்த மெய்யான சத்தியம் போதிக்கப்பட்டதினால் மக்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ஆவிக்குரிய வல்லமை காணப்பட்டது. ஆகவே நாம் மறுபடியுமாக இந்த ஆதி காலத்து சீர்திருத்த சத்தியத்துக்கு திரும்புவதே தேவன் நமக்கு கொடுக்கும்படியான அழைப்பாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் இந்த சீர்திருத்த சத்தியத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே சீர்திருத்த சத்தியத்தின் நான்கு தூண்களை குறித்து உங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறேன். ஸ்லைடெல்லாம் போட்டு நான் காண்பித்தேன். அங்கே முதலாவது பொதுவான கிருபை. தேவன் இந்த உலகத்தில் சர்வேகாதிபத்தியத்தின் தேவனாக இருப்பதினால் அவர்தாமே இந்த உலகத்தில் அவிதமான ஒரு பொதுவான கிருபையுள்ளவராகவே செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் யாரை அவிதமாக உயர்த்தமோ, யார் தாழ்த்துமோ, யாரை எந்த இடத்துல வைக்க வேண்டுமோ, இவைகளை எல்லாவற்றையுமே தேவன் தாமே தம்முடைய தீர்மானத்தின்படியாக செயல்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவரை நாம் யாரிடத்து அவரை போய் ஏன் இவ்விதமாக செய்தீர் என்று கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. சிறப்பான கிருபையை குறித்து நாம் அவிதமாக வாசித்தோம். உலகத்தில் தேவன் தமக்கென்று ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து வேத பூர்வமான சத்தியங்களின் அடிப்படையில் நாம் இரண்டாவதாக தூணாக நாம் பார்த்தோம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக வந்து மரித்தார் என்பதை குறித்து வேத சத்தியத்தின் மூலமாக உங்கள் மத்தியிலே விளக்கப்படுத்தி நான் காண்பித்தேன். நான்காவதாக அர்ப்பணிப்பு. இந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழும்படியான அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நான்கு தூண்கள் கிருபையின் சத்தியத்தினுடைய அங்கே தாங்கும்படியான தூண்களாக இருக்கிறது. இந்த நான்கு தூண்களின் அந்த நிலைப்பாட்டில் நிற்கும்படியான இந்த கட்டிடமானது பல செங்கல்களினால உண்டாக்கப்பட்டு அங்கு அமைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான்கு தூண்களை பேசின நான், அந்த கட்டடத்தை அருமையாக கட்டப்பட்டிருக்கிற இந்த அமைப்பில் ஒவ்வொரு செங்கல்லாக எவ்விதமாக அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். இங்கே நீங்க பார்ப்பீர்களானால் இந்த கட்டடத்தை தாங்கும்படியான தூண்களை பார்க்கிறோம். இவைகளே இதை தாங்குகிறதாக இருக்கிறது. ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நான்கு தூண்கள் மிக முக்கியமானது. ஆகவே இந்த தூண்களை இணைக்கும்படியான இந்த ஒவ்வொரு செங்கல்லை குறித்து உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பேசுகிறேன். முதலாவது செங்கல்லாக பொறுமையும் சீர்திருத்த சத்தியமும். பல செங்கல்களை குறித்து நான் பேச இருக்கிற வேளையில் இந்த பொறுமை என்கிற இந்த செங்கல்லை குறித்து, இந்த சீர்திருத்த சத்தியத்தை இணைக்கும்படியான இந்த அருமையான காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். அமையாலே மெய்யான சீர்திருத்தத்தை, சீர்திருத்த சத்தியத்தை விசுவாசிக்கூடிய வாழ்க்கையில் பொறுமை காணப்படும். பொறுமை, அநேகர் தம்முடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை போதிக்கிறவர்கள் உண்டு, இந்த சத்தியத்தை நம்புகிறவர்களும் உண்டு, ஆனால் அதன் அடிப்படையான வாழ்க்கை முறையை கொண்டவர்கள் ஒரு சிலர் தான், ஒரு சிலர் தான். ஆனால் கிருபையின் சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொறுமை வெளிப்படும்படியான ஒரு அருமையான காரியத்தை வேதம் தெளிவாய் போதிக்கிறது. அருமையான சோர்னே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமை உண்டா? உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது பொறுமை வரும்? உன்னுடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில் ஒருவேளை உன்னுடைய சொந்த இருதயத்தில் உடனே பேசிக் கொள்ளலாம், எனக்கு பொறுமை என்பதில்லை. மெய்யாலுமே இந்த சத்தியத்தை ஒருவேளை நீ அறிந்திருக்கிறாய், அல்லது இந்த சத்தியத்தினுடைய அறிய வேண்டிய பிரகாரமாக நீ அறியாமல் இருக்கிறாய். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில பொறுமை என்பதில்லை. சத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவனாகிய அவரை, இந்த கிருபையின் சத்தியத்தை விசுவாசிக்கூடிய வாழ்க்கையில் பொறுமை காணப்படும். ஏன் பொறுமை, எதற்காக பொறுமை, எப்படி பொறுமை என்பதை குறித்து தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேசும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் பொறுமையற்றவர்களாய் பேசுகிறோம், நடக்கிறோம், நம்முடைய சாட்சி இழந்து விடுகிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இந்த தீர்க்கதரிசியானவர் பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். போதுங்க, அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். பேஷன்ஸ் அண்ட் கான்பிடன்ஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அவர்களுடைய வாழ்க்கையில பொறுமை இருக்குமானால்தான் நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருந்தாதான் அமைதல் இருக்கும், அமரிக்கை இருக்கும். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை அலசடைப்படுகிற ஒரு நிலையில் காணப்படுமானால் இந்த கிருபையின் சத்தியம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு பொறுமையை கொடுக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு அசாதாரணமான பொறுமை காணப்பட்டதை குறித்து, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சார்ந்து கொண்டிருந்த அந்த சத்தியத்தை மையமாக வைத்து உங்கள் மத்தியிலே விளக்கப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகம் இவ்விதமாக இங்கே நீங்கள் இந்த நபர் யார் என்பதை நிச்சயமாக சிந்திக்க கூடும். யார் என்று சொன்னால் யோசேப்பு. அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது பல காரியங்களை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக வைக்கும்படியாக விரும்புகிறேன். யோசேப்பின் புத்தகம் இவ்விதமாக அங்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆனில் காணப்பட்ட அசாதாரணமான பொறுமை, அசாதாரணமான நம்பிக்கை, அசாதாரணமான பலன் இவ்விதமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அம்மையாலே தேவன் உண்மையுள்ளவர், தேவனுடைய சத்தியம் உண்மையானது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் புத்தகம் 37வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இவருடைய வாழ்க்கையை நான் உங்கள் மத்தியிலே சித்தரித்து காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த வாலிபனை குறித்து நீங்கள் இங்கே அவிதமாக எண்ணிக்கொள்ளுங்கள். அவனை குறித்து சொல்லப்படுகிறது, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான் என்பதை குறித்து 37வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அழகான ரூபம், சௌந்தரியமான முகம். ஆபிரகாமுக்கு விதமாக ஒரு கொள்ளு பேரன் இல்லைங்களா? ஆபிரகாமனுடைய கொள்ளு பேரன் தாங்க இவன் யோசேப்பு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு முத்தை கண்டெடுத்தது பெரிய ஒரு காரியம். ஆகவே இவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் இவ்விதமாக சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். தேவன் இந்த வாலிபருடைய வாழ்க்கையில் தன்னை வெளிப்படுத்தியிருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்த திட்டத்தை தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தார். யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களும் யாக்கோபின் குமாரர்களாக இருந்த பொழுது இரண்டு அருமையான கனவுகளை கண்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு வாலிபனாக கர்த்தர் அவனிடத்தில் இரண்டு அருமையான கனவுகளை கண்டதை பார்க்கிறோம். 37 அதிகாரம் ஆதியாகமம் 4:6-7 வசனங்களை தேசித்து வாசிங்க. நீங்க வாசிக்கிறவர்கள் மாறி மாறி கூட வாசித்தாலும் சரிதான். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இது முதலாவது தேவன் அவனோடு கூட பேசின ஒரு காரியம். மறுபடியும் இது அவனுடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டிருந்த ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி. இன்னொரு பகுதியும் குறித்து நாம் பார்க்கிறோம். 9 வசனத்தில் இவ்விதமாக இன்னொரு அவனுடைய வாழ்க்கையின் பகுதியை குறித்து ஆண்டவர் யோசேப்போடு கூட பேசினதை பார்க்கிறோம். 9 வசன வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இந்த வாலிபனிடத்தில் தேவன் தாமே அவனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான இரண்டு பகுதிகளை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே யாக்கோபினுடைய குமாரன் யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி இருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில இந்த தேவன் அதை நிறைவேற்றுவார் என்று பொறுமையோடு அவன் கடந்து போன வழிகளை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe it? கிருபையின் சத்தியம் போதிக்கிறது என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில உனக்கென்று பிரத்யோகமாக தேவன் தம்முடைய திட்டத்தை கொண்டிருக்கிறார். இதுதான் வேதம் தெளிவா சொல்லுகிற உண்மை. இவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன். உன்னை உருவாக்கு முன்பாகவே இந்த உலகத்தில் உனக்கென்று ஒரு தெளிவான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய விவேகமுள்ள மனிதன் தேவனிடத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், அல்லது எனக்கென்று நீர் என்ன திட்டத்தை கொண்டிருக்கிறேன், நீ அதுல பொருந்திக் கொள்ளும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியும். நீ அதில் பொருந்திக் கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான சமாதானத்தை பார்க்க முடியும். தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை தீட்டுகிறவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றும்படியாக உன்னில் உருவாக்கக்கூடிய வழிமுறையை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள். Not only God has got a plan for you, but He has got the way to accomplish it. அதை நிறைவேற்றும்படியாக தேவன் ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருக்கிறார். அருமையான சோர்ணேஸ்வரர், இந்த காலையில தேவன் உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நீ அறிந்து கொண்டு அதில் பொருந்தி வாழ உனக்கு விருப்பம் இருக்கிறதா? அப்பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில நீ பொறுமையின் பாதையில் கடந்து போகிற ஒரு நபராய் உன்னை ஒப்புக் கொடுப்பாய். இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திட்டமில்லாத குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபராக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மருத்துவ படிப்பை முடித்த பின்பாக எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, சென்னையில ஒரு அமைஞ்சிக்கிற அந்த இடத்துல ஒரு ரிட்ரீட்ல நான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் இப்பொழுது என்னுடைய படிப்பை முடிக்கப் போகிறேன், அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும். தேவன் தெளிவா என்னோடு கூட பேசினார், எனக்கென்று கொண்டிருந்த நோக்கத்தை தெளிவா வெளிப்படுத்தினார். 1980s 1981s நினைக்கிறேன், கர்த்தர் தெளிவாக ஏறக்குறைய 36 ஆண்டுகளுக்கு 7 ஆண்டுகளுக்கு மேலாயிற்று. அப்பொழுது கர்த்தர் தெளிவாக என்னோடு கூட பேசினார், எனக்கென்று என்ன நோக்கத்தை வைத்திருந்தார். நான் உங்களுக்கு அநேக முறை காட்டியிருக்கிறேன், ஆனால் ஏசாயன் புத்தகம் 60வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு 2 வசனங்களை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருடைய அழைப்பு என்பது மிக தெளிவான அழைப்பு. ஏசாயவின் புத்தகம் 61வது அதிகாரம் ஏசாயவின் புத்தகம் 61வது அதிகாரத்தில் தேவன் தாமே இவ்விதமாக அங்கு அந்த பகுதி முழுவதுமாக என்னுடைய அழைப்பை குறித்து சொன்னாலும் நான் 2 வசனங்களை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 61வது அதிகாரம் 1, 2வது வசனங்கள் 1வது வசனமும் 6வது வசனத்தை தயவுசெய்து வாசியுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். போதுங்க, மனிதனுடைய அபிஷேகம் அல்ல, தேவன் அந்த நாளில என்னை அவிதமாக அபிஷேகம் பண்ணினார் என்பதை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. தேவனுடைய சத்தியத்தை குறித்து நான் அதற்கு தகுதியானவென்று அல்ல, மனிதனுடைய அபிஷேகம் அல்ல, தேவன் ஒரு மனிதனை நியமிக்க தெரிந்து கொள்ளுகிறது. 6வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? 6வது வசனத்தின் வாசிங்க, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். போதுங்க, தேவனுடைய பணியை செய்யும்படியாக கர்த்தர் என்னை அழைத்தார். இந்த காலம் மட்டுமாக அதை அவர் கிருபையாய் நிறைவேற்றி வருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை எதற்காக இந்த உலகத்தில் உண்டாக்கினார்? உனக்கென்று அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை விதமான அழைப்பு எல்லாம் இருக்கலாம், ஆனால் தெளிவான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறன் குறித்து நீ அறிந்து கொள்வையா? ஒரு வாலிபனாக என்னுடைய காலங்களில் அந்த நாட்களில தேவனே என்ன வழி நீர் வைத்திருக்கின்ற குறித்து நான் அறிந்து கொள்ள கர்த்தர் தாம் எனக்கு உதவி செய்தார். அம்மையானுடைய வாழ்க்கையில தேவன் என்ன நோக்கத்தை வைத்தன்பை அறிந்திருக்கிறையா? யோசேப்பினிடத்தில் கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருந்தார். இந்த 2 சொப்பனங்களின் மூலமாக, ஒருவேளை நீங்க நம்முடைய இந்த லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் பார்ப்பீர்களானால் ஆதியாகமத்தில் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும்படியாக கர்த்தர் தாமே உதவி செய்திருக்கிறார். சொப்பனங்கள் வேதம் முற்று பெறாத மட்டுமாக தேவன் உபயோகப்படுத்தினார். ஆனா இன்றைக்கு சொப்பனங்களை கர்த்தர் சார்ந்து வாழும்படியான வழிமுறையை வைக்கவில்லை. ஆகவே இந்த நாளில் அவிதமாக பேசின வேளையில் அவருடைய வாழ்க்கையில எல்லாமே முற்றிலுமான புறம்பான ஒரு காரியமாகத்தான் பார்க்கிறங்க. அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால் அவிதமாக இந்த வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. அம்மையானுடைய வாழ்க்கையில எப்ப பொறுமை வரும்னா, இந்த சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை. பொறுமை என்பது ஆண்டவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்துக்கு உட்படுத்திக் கொள்வதன் மூலமாக தான் வருங்க. அவரை சார்ந்து கொள்வதன் மூலமாக, அவரே மெய்யான தேவன், அவர் எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்க என்பதை குறித்து அறிந்திருக்கிற அவிதமான அறிந்து கொள்ளுதல் உனக்கு பொறுமையை கட்டளையிடும். என்ன, இந்த யோசேப்பு தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை நம்பின ஒரு மனிதனாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா அவனுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் எல்லாமே வேறு விதமாய் போகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் அங்கு அவனுடைய சகோதரர்களை தேடி போகிறான். நாம் அந்த முழு பகுதியை பார்க்க முடியாது, ஆனால் அவனுடைய நிலை குறித்து யோசித்து பாருங்கள். இவ்விதமாக அந்த யோசேப்பு 23வது வசனம் யாராவது வாசிக்காதவங்க கூட வாசிக்கலாம். 23வது வசனம் 37வது அதிகாரம், யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றின அவ்வளவுதாங்க போதுங்க பாருங்க, அவனுக்கு இருந்த அந்த நல்ல உடுப்பும் கூட போய்விட்டது. சொல்ல போனா அவன் ஒரு அரை நிர்வாணமாக கூட அந்த கிணற்றில் இறக்கி இருக்கப்படக்கூடும். அவனுடைய வாழ்க்கையில், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஏதாகிற ஒரு இடத்துல ஒரு அவமரியாதையான அவநம்பிக்கையான எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடிகிறதா? பொறுமையற்ற காரியத்தை பார்க்க முடிகிறதா? அமெரிக்கையும் நம்பிக்கை, பொறுமை இருந்தாதான் விசுவாசம் வருங்க. பொறுமை இல்லாத இடத்துல விசுவாசம் வராது. விசுவாசிக்கிறவன் பதறான். என்னுடைய வாழ்க்கையில் நீ பொறுமை இழந்து பேசுற, பொறுமை இழந்து நீ சாட்சியை இழக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்புறன்னு சொல்ற, ஆனா எது கிடைத்தாலும் உனக்கு கோபம் வருகிறது, எது எடுத்தாலும் எரிச்சல் வருகிறது, எதிர்த்தாலும் ஒரு பகை உணர்வை நீ வெளிப்படுத்துகிறாய். அருமையான சோரனை சோரியே, இந்த கிருபையின் சத்தியத்தை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பொறுமை வெளிப்படும். என்ன, அவர்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறார்கள். இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் அங்கு யோசேப்பு அங்கு ஒரு அடிமையாக விற்கப்படுகிறான். அடிமையாக விற்கப்படுகிற வேளையில் அவனுடைய வாழ்க்கையில அங்கு நாம் பார்க்கிறோம் 37வது அதிகாரம் 36வது வசனத்தில், அந்த மீதியானியர் யோசேப்பு எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்றிடத்தில் விற்றார்கள். இந்த சூழ்நிலையில் அங்கே அவன் விற்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை உடுப்பு அவனுக்கு இருந்ததாக கூட தெரியாது. என்ன, அந்த நேரத்தில் திடீர்ந்து அவனுக்கு உடுப்பு எங்க போக முடியும்? ஒரு விற்கப்படுகிறது என்பது அடிமையாக விற்கப்படுகிறது. இந்த இடத்துல வேலைக்காரன் என்று சொல்லப்படுகிற பதத்தை யோசேப்புக்கு உபயோகப்படுத்துகிறோம். ஆனா கூட அவன் ஒரு அடிமையாகத்தான் விற்கப்பட்ட ஒரு அடிமை அவன். இங்கு விற்கப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய வாழ்க்கையில அதிகமான பாடுகளை அவன் கடந்து போகிறான். அங்கு அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக அவனுடைய வாழ்க்கையில அங்கு வாழ வேண்டிய ஒரு பெரிய போராட்டத்தை பார்க்க 39வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் அங்கு யோசேப்பை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த 1வது வசனம் வேறாவது வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். பாருங்க அடுத்த வசனம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். பொறுமை உள்ளவர்களிடத்தில் தான் கர்த்தர் இருப்பாருங்க. பொறுமை இல்லாத இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். சொல்லப்போனா ஒரு கோபமா பேசுகிறவர்களுக்கு பக்கமா நெருக்க வர்றது கூட ஒரு அனீசினஸ் தான் இருக்கும். நீ எரிச்சலும் கோபமாக பேசுவாயனால் உன்னை கிட்டி சேருவதற்கு ரொம்ப கஷ்டம். அமையான சிவனேசனுடைய வாழ்க்கையில பொறுமை இல்லையே. உன்னுடைய வாழ்க்கை அதை குறித்து எப்பா சிந்தித்திருக்கிறையா? பொறுமையின்மையினால உன்னுடைய சமாதானத்தின் இழந்துடுற, மற்றடைய சமாதானத்தின் இழக்க பண்ற. நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இவருக்கு பொறுமைங்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் கோபம், எப்ப பார்த்தாலும் எரிச்சல். கிருபையின் சத்தியம் ஒன்றுதான், அதை அறிந்து அதன் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கை ஒன்றுதான். தேவன் யார் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில உணர செய்யும். உன்னுடைய வாழ்க்கையில அந்த பொறுமை உனக்கு கொடுக்கும். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அமையால அந்த சூழ்நிலையில அவன் தேவனோடு கூட இருந்தான். தேவன் அவனோடு கூட இருந்தான். இந்த சூழ்நிலையிலும் தேவன் உன்னோடு கூட இருப்பார். எப்போ அவரை நீ சார்ந்து கொள்ளும் பொழுது கிருபையின் சத்தியமானது. ஏன் யோசேப்பு விதமாக கடந்து போக முடிந்தது? தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். இங்க நாம் பார்க்கிறோம் அவ்விதமான வேளையில் அவனுக்கு நேரிட்ட ஆபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே 9வது வசனத்தில் அந்த போத்திபாருடைய மனைவி அங்கு அவனை பாவத்திற்கு தூண்டின பொழுது அவன் என்ன சொல்றான் பாருங்க, 9வது வசனத்தை வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு விற்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவளுக்கு சத்தியத்தை சொல்றாங்க. நீ இப்படி என்ன பாவம் செய்ய தூண்டுற, ஆனா ஆண்டவருக்கு விரோதமா நான் எப்படி செய்ய முடியும்? அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். பாவத்தை இணங்கி கொடுக்காது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அந்த ஸ்திரியானவளுக்கு அறிவிக்கிறான். அதனாலே இந்த சத்தியம் உடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையையும் கடந்து போக பலன் கொடுக்கிறதும், உரிய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் வெற்றியாய் கடந்து போக உதவி செய்கிறதும், அது மாத்திரமல்ல அதன் மூலமாய் உடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறதும் பிரதிபலிக்கிறதுமாய் காணப்படுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதாங்க கிறிஸ்தவ, இதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. அமியான சிவனேசனுடைய வாழ்க்கையை இந்த காரியத்தில் ஒப்பிட்டு பார். ஒருவேளை சாத்தான் உன சொல்லலாம், நீ ஒரு நல்ல விசுவாசி, உனக்கு வேதம் தெரியும், உனக்கு அருமையா தெரியும், அதை தெரியும். இல்லைங்க, இது போய் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரானா? இப்ப அவர் இடத்துல பேசுவார். எப்படி பேசுவாரு? ஐயோ உனக்கு பொறுமை இல்லை, இந்த சத்தியத்தை நீ கேட்கிற, நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்ற, ஆனா உனக்கு கொஞ்சம் வேணும் பெரும் பொறுமை இல்லையே, நீ இப்படி இருக்கிறது சரியா, உனக்கு சாட்சி இல்லையே, நீ ஒரு கலவர குணமுள்ள நபரா இருக்கிறையே, உடைய குடும்பத்துல நீ ஒரு கலக குணமுள்ள ஒரு நபராய் காழ்ந்து கொண்டிருக்கிறாய், உடைய மனைவி உன்னை பார்க்கும் பொழுது, உடைய பிள்ளைகள் பார்க்கும் பொழுது, உன் கணவனை பார்க்கும் பொழுது உன்னில் கொஞ்சமேனும் பொறுமைங்கிறதே இல்லையே. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருப்பாரா? அவரிடத்தில் இப்படிதான் பேசுவார். ஒருவேளை சாத்தானவரிடத்துல பேசுவான், எப்படி பேசுவான்? அதை பத்தி இல்ல, நீ நல்ல விசுவாசி, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ அறிந்திருக்கிறாய், உனக்கு கோபம் வருது உண்மைதான், ஆனா பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அதனால ஒன்னும் டோன்ட் பி டிஸ்டர்ப். இது சாத்தானுடைய சத்தம், தெரிந்துகொள். ஆகவே இந்த இடத்துல பாருங்க, அவளுக்கு போய் இவன் சுவிசேஷம் சொல்றான், நான் ஆண்டவருக்கு முன்னால எப்படி பாவம் செய்யணும். ஆகவே அவனுடைய நிலையை குறித்து அங்கு பொய்யாய் சொல்லி அந்த யோசேப்புக்கு என்னாச்சுன்னா கோபம் உண்டு. 19வது வசனத்துல நான் 38, 39, 19 பாத்தீங்கன்னா இங்கு அவள் பொய்யான ஒரு குற்றம் சாட்டம் சாடுகிறாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்ட போது அவனுக்கு கோபம் உண்டது. சிறைச்சாலையில கொண்டு போய் வைக்கப்பட்டான். அமையாளே, சிறைச்சாலை அனுபவம் யோசேப்புக்கு மிக கடுமையான அனுபவம், தெரியுங்களா? ஆனா அந்த 21வது வசனத்துல வாசிங்க பார்க்கலாம், 39:21, கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். போதுங்க பாருங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். பொறுமை உள்ளவரிடத்துல தேவன் கூட இருப்பார், தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா யோசேப்பு ஆண்டவருடைய சர்வேகாதிபத்தியத்தை விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க, நான் பின்னால காட்டுறேன் பாருங்க. அவன் இந்த சூழ்நிலையில என்ன மாதிரி பாடுகள் கடந்து போனான் தெரியுங்களா? சிறைச்சாலை, யோசேப்பினுடைய சிறைச்சாலை அனுபவத்தை குறித்து அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக சங்கீதக்காரன் எழுதுகிறார். 105வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல சங்கீதக்காரன் 105வது சங்கீதத்தில் சிறைச்சாலையில் அவன் பட்ட பாட நீங்க பாருங்க. அவனை ஆண்டவர் எவ்வளவாக அழகாக உருவாக்குகிறார் பாருங்க. சிறைச்சாலை அனுபவம் என்பது அவன் கடந்து போன ஒரு கடினமான பாதை. 17 சகோதரிமார்ல வாசிக்கலாம், 107வது சங்கீதம் 17வது. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனமானே புடமிட்டது. போதுங்க பாருங்க, அவனுக்கு விலங்குகள் போட்டு, அவன் கால்களுக்கு விலங்கு போட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க, அவனுடைய நிலையை குறித்து சிந்தித்து பாருங்க. யோசேப்பு விலங்குகள் போட்ட உன்னுடைய வாழ்க்கையில சர்வ ஏகாதிபத்தியத்தை நம்புகிற மனுஷனா இருந்தா, என்ன பாடு இருந்தாலும் சரி, என்ன உபத்திரம் இருந்தாலும் சரி, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு திட்டத்துக்காகத்தான் என்னை இதை வழி நடத்துறார். இந்த பாடுகள், இந்த உபத்திரங்கள் என்னை அழிக்கிறதுக்கு அல்ல, என்னை உருவாக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை கொண்டு செயல்படுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு வலயம் மாறி, ஒவ்வொரு வலயமும் தேவை. அவனை இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு ஒவ்வொரு வலயமும் தேவை. இவன் கிருபையின் சத்தியத்தை விசுவாசித்தவன் என்பதை நான் உங்களுக்கு காட்டுவதற்கு முன்பாக, அவனுடைய வாழ்க்கையில அவன் அங்கே விலங்குகள் காலில் விலங்கு தான் போட்டிருந்தாங்க. அவனை அவிதமாக அங்கு அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அமையாலே யோசேப்பு ஏன், ஆண்டவருடைய திட்டம் என்னவாயிற்று? கிருபையின் சத்தியம் ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குங்க. கிருபையின் சத்தியம் ஒன்றுதான் உடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றியாய் கடந்து போக உதவி செய்யும். கிருபையின் சத்தியம் தான் வேதம் போதிக்கிற சத்தியம். ஆகவேதான் இதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே மறுபடியும் மறுபடியும் சொல்லும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்தை, இந்த சூழ்நிலையில் அவன் ஒருவரை நம்ப முடியவில்லை. அங்கே பானபாத்திரக்காரன் சுயம்பாகி ரெண்டுமே அங்கே அவனுக்கு உதவல. மனுஷனை நம்பாத எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவன் ஏறக்குறைய அங்கு 2:41 பாருங்க, 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷம் கடுமையான சோதனை, ஒரு வாலிபனாக கடந்து போகிறான். யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் சிந்திக்கும் பொழுது, அப்பொழுது நாம் பார்க்கிறோம் பார்வோன் அந்த கனவை காண்கிறான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பார்வோன் கனவு கண்டது ஆண்டவருடைய திட்டத்துக்குட்பட யோசேப்பு நிமித்தமாக எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் கூட அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சமநிலையை பாருங்க, அந்த பொறுமையான ஒரு சமநிலையை பாருங்க. அங்கே பார்வோன் கனவு காணுகிறான், அப்பொழுது எந்த நிலையிலிருந்து அவனை கொண்டு வருகிறார்கள் பாருங்க. 14வது வசனம் ஆதியாகமம் 41:14 தேராது வாசிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். சிறையில் இருக்கிற இவனுக்கு அழைப்பு வருதுங்க. இவன் காலெல்லாம் அங்க சங்கிலி போட்டிருக்கு, பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறான். அவன் ஒருவேளை 2 வருஷமா தாடி கூட வளர்க்கப்படவில்லை, தாடி வளர்க்கப்படலை, அப்படி அதாவது தாடி சிறைக்கப்படவில்லை, ஒரு பயங்கரமான ரூபமாய் காணப்படுகிறது. அப்பொழுது அழை பருமையான சுவர்ணேஸ்வரி, உன்னுடைய வாழ்க்கையில தேவனை நீ உன்னுடைய வாழ்க்கையின் சூழலில் போயிட்டேரு. நெருக்கம் இருக்கா, சோதனை இருக்கா, பாடு இருக்கா, கவலைப்படாத. ஆண்டவரில் மாத்திரமே நிலைத்திருக்கிறதில் நீ ஜாக்கிரதையாயிரு, உறுதியாயிரு, விழிப்பாயிரு. வேற அங்க பார்க்காத, இங்க பார்க்காத. அப்பொழுது பரத்திலிருந்து உனக்கு அழைப்பு வரும். பரத்திலிருந்து உனக்காக தேவன் கொண்டிருக்கிற மேலான பொக்கிஷ சாலையை திறக்கும்படியான காரியத்தை நீ உடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். உடைய வாழ்க்கையின் சோதனைகள் மத்தியில கடந்து போகிற வேளையில சோர்ந்து போகாத. தேவன் இங்கு அங்கு வருகிறது. எகிப்து அந்த நாட்களில் மிக பிரதானமான ஒரு பெரிய ராஜ சாம்ராஜ்யம். அங்கிருந்து யோசேப்புக்கு அழைப்பு வருகிறது. எப்படியாப்பட்ட நிலையில? கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்த வேளையில. அருமையான சோனேஸ்வர, இந்த நாட்களில் நீ நெருக்கமான வேளையாக கடந்து போய் கொண்டிருக்கிறாயா? சோதனை பற்றி கலங்கி நின்று கொண்டிருக்கிறாயா? பயப்படாத, பரத்திலிருந்து உனக்கு அழைப்பு வரும்படியான வேளை நெருக்கமாக இருக்கிறது. அப்பொழுது அவனுக்கு அழைப்பு வருகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்க, அங்கே 14வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்து பாருங்க. எப்படி காவல் கிடங்கு? சிறைன்னு கூட சொல்லலீங்க. காவல் கிடங்கு என்று சொல்லும் பொழுது அவனை அதிகமான உபத்திரம். ஏன்னா போத்திபாருக்கு செல்வாக்கு இருந்தது. தன்னுடைய மனைவியை இப்படி பண்ணிட்ட ஒரு துரோகிய சாதாரணமா விடக்கூடாது. அவனை போட்டு அனுவனமா சாகுடிங்க. அவனை எந்த அளவுக்கு சித்திரவதமனோடையும் அதை சித்திரவதமனே நமக்கு அதிகாரம் இருந்தது. ஆமா, அவனுக்கு விலங்குகள் போட்டு துன்பப்படுத்தப்பட்டு நெருக்கப்பட்டு இந்த சூழ்நிலை. அமியாளியுடைய வாழ்க்கையில யோசேப்பு எப்படி கிடையாது? பொறுமை, பொறுமை. தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை சார்ந்து கொண்டது அவனுக்கு. ஆண்டவர் சரியாக எல்லாவற்றையும் செய்வார். ஆகவே தீவிரமாய் அவனை காவல் கிடங்கிலிருந்து அங்கு அடுத்தது என்ன பார்க்கிறோம்? அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோரிடத்தில் வந்து அவன் வஸ்திரமெல்லாம் ரொம்ப மோசம், ஒருவேளை அவனுக்கு ஏதாவது வேற வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அதை பத்தி இன்றைய சிறைச்சாலைக்கு அன்றைக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில நீ மிக கீழான நிலையில போனா கூட பயப்படாத, பயப்படாத, கர்த்தரோடு கூட இருப்பார். ஆனா நீ வேற வழியை தேடாத, மனிதனை தேடாத, மனிதனை நம்பாத. எங்கேயாவது யோசேப்பு குற்றம் சாட்டினா குற்றம் சாட்டவே இல்லைங்க. ஆகவே அந்த நேரத்தில் அழைப்பு வரும் பொழுது அவனுக்கு சவகரம் பண்ணி அங்கே கொண்டு செல்லுகிறார்கள். அப்பொழுது கூட அவன் என்ன பேசினான்? பார்வோன் கனவை சொன்ன பொழுது அங்கே 16வது வசனம் வாசிக்காத வாசிங்க பார்க்கலாம். தயவுசெய்து 16வது வசனம் 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். சமநிலை அவன் இழந்து போகவே இல்லை. பாருங்க, பார்வோன் சொன்னான், நீ கனவை பத்தி சொல்ல முடியுமாப்பா? அப்பொழுது அவன் ஒன்னு சொன்னான், தாழ்மை. எங்க தாழ்மை இருக்கோ அங்கதாங்க பொறுமை இருக்கும். தாழ்மை இருந்தா தாங்க பொறுமை வரும், பெருமை இருந்தா கோபம் தான் வரும். கோபத்தின் பிரதிபலிப்பின் முக்கிய அம்சத்துக்கு காரணம் பெருமை. என்னை, என்னுடைய, நீ என்ன காரியத்தை நீ என்ன பாதிச்சிட்டியா? என்னுடைய உணர்வுகளை பாதிச்சிட்டியா? என்னுடைய காரியத்தை நீ பாதிச்சிட்டியா? அதனால கோபக்காரன் எப்பொழுதும் பெருமைக்காரன் தான். அவனுக்கு பெருமை இருக்கிறனால கோபம் வருது. உள்ளாக உன்னுடைய இருதயத்தில் மறைந்து கிடக்கிற இந்த சுபாவங்களினாலதான் இந்த மாதிரி சுபாவங்கள் வெளிவருகிறது. வேற ஒண்ணுமே இல்லைங்க. மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்ப்பீங்கனால் என்னுடைய உணர்வு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் எழும்பி நிற்பேன். அருமையான சுவர்ணேஸ்வரியே, கிருபையின் சத்தியத்தை பற்றிக்கொள், சார்ந்து கொள். தேவனின் சர்வேகாதிபத்தியத்துக்கு உன்னை ஒப்படுத்திக் கொள். ஆகவே யோசேப்பு அந்த இடத்துல சொன்னான், நான் அல்ல, பார்வோ தேவனே. உடைய வாழ்க்கையில அதாங்க பொறுமையானது தேவை. பொறுமையினுடைய வாழ்க்கையில கிடைக்க பெறும்படியான மகா உன்னதமான காரியமாய்க்கான இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிற உன்னை குறித்து கொஞ்சம் நீ சிந்திக்க முடிகிறதா? உன்னுடைய பொறுமையற்ற தன்மையை கொஞ்சமாவது நீ உணங்கிக் கொள்ள முடியதா? யோசனை பண்ணிப்பார். நீ உன்னுடைய கோபத்தினால் என்ன சாதித்தாய்? வேதம் சொல்லுகிறது, இளையகுமாரன் மூத்த குமாரன், இளையகுமாரன் திரும்பி வருகிறான், மூத்த குமாரன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கே அவன் புறம்பாக்கிக் கொள்கிறான். கோபக்காரன் எப்பொழுதும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தன்னை புறம்பாக்கிக் கொள்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை பாருங்க. என்றைக்குமே கோபக்காரன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கே தன்னை அவன் புறம்பாக்கிக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். அங்கே அவனுடைய சகோதரன் உள்ள வான கூப்பிடப்படுகிறான். இவ்விதமான வேளையில அந்த மனிதனை குறித்து நீங்க பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் அவனை குறித்து இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அவிதமாக 28வது வசனத்தை வாசிங்க, லூக்கா 15:28. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்த அவனுடைய கோபம் உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை புறம்பாக்கிவிடும். போதுங்க, போதுங்க. உன்னுடைய கோபம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை புறம்பாக்கிவிடும். தெரிந்துகோ, நீ அடுத்தது என்ன செய்வ, என்ன பேசுவ தெரியாது. கோபக்காரன் பாவத்தின் சங்கிலியாய் செய்யக்கூடிய தொடர்ச்சியான உணர்வுகளில் அவன் அதிகமாய் உந்தப்பட்டு பேசுகிறவனாக இருப்பான். ஒரு வார்த்தையோடு விடமாட்டான், இன்னொரு வார்த்தை வார்த்தையோடு விடமாட்டான், அடுத்தது செய்கை செய்கையோடு விடமாட்டான், அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில இன்னும் மோசமான வழிக்கு போவான். அருமையான சோர்னே சோரி, இந்த காலையில கத்தனோடு கூட பேசுகிறார். உனக்கு இன்னும் கோபம் தேவையா? உடைய வாழ்க்கையில கோபத்தினால நீ ஏன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உன்னை புறம்பாக்கிக் கொள்கிறாய்? கோபத்தினால இவன் கோபமடைந்து உள்ளே போக உனக்கு மனதில்ல. எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க, எல்லாரும் தேவனுக்குள்ளாய் களி கூறுகிறார்கள், ஆனா இவனோ தன்னை வெளியே நிறுத்தி கொண்டான். பரலோக ராஜ்யத்துக்கு கோபம் உன்னை விளக்கிவிடும். ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. அற்பமாக என்னாத என்ன, நீ கோபம் கொள்ளும் பொழுது உனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்துகிறாய். உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீ வேதனைப்படுத்துற, அதை அழித்து போடக்கூடிய நிலைக்கு நீ போக மாட்டாய் என்பது நிச்சயம் அல்ல. அதை அப்படியமாக அழித்து போடுவாய், ஆனால் தேவனுடைய கிருபை நீ இழந்து போய்விடுவாய். அருமையான சோரே சோரே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஏசாவை போல வாழாத, உன்னுடைய வாழ்க்கையில இந்த மூத்த மகனை போல வாழாத. பொறுமையின் காரியம் உனக்கு தேவை. ஆண்டவரிடத்தில் போ, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். ஆகவே நாம் பார்க்கிறோம், கோபம் அவிதமாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை அழித்து விடும். இவ்விதமான சூழ்நிலையில யோசேப்பு அங்கு பொறுமையோடு கடந்து போகிறதை பார்க்கிறோம். அவிதமான வேளையில அவன் தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறான், நான் அல்ல தேவனே. அருமையான சோனே சோரியே, கிருபையின் சத்தியமானது நமக்கு அபிதமான காரியத்தை போதிக்கிறதாக இருக்கிறது. இங்கு அவனுடைய சகோதரெல்லாம் வர்றாங்க, பஞ்சம் பிழைக்கும்படியாக வருகிறார்கள். அப்பத்தான் அவன் கிருபையின் சத்தியத்தின் மிக மேலான உண்மையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய சகோதரெல்லாம் வர்றாங்க, பாருங்க அந்த ரெண்டு கனவை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. முதலாவது கனவு அந்த அரிக்கட்டுகள், இரண்டாவது கனவு சூரியன் சந்திரன் எல்லாம் அவனை அங்கு வணங்குகிறது. இங்க பாருங்க, அப்போ அவனை ஏளம் பண்ணினாங்க, அவனை அற்பமாக எண்ணினார்கள். எந்த கனவா? இதோ சொப்பனக்காரன் வர்றான், அவன் கனவு எப்படி பலிக்கும், அவனை கொன்றலாம் சொல்லி அவனுடைய சோழர்கள் எல்லாம் அங்கே அவனை குறித்து திட்டமிட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, யோசேப்பு அங்கு எகிப்தில் இருந்த பொழுது இங்கு நடக்கும்படியான காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 43 அதிகாரத்தில் இங்கு நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 43 அதிகாரம் இங்கே, அங்க யோசேப்பு மதிய விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இவங்க எல்லாம் பயத்தோட போறாங்க, எல்லாம் கூட்டமா இந்த சம்பவம் முழுவதுமாக நம்ம பார்க்க முடியாது. ஆகவே அங்க சொல்லப்பட 16 வசனத்துல பாருங்க, அங்கே விசாரணை காரணம் பார்த்து அங்க யோசேப்பு சொல்லுகிறார். 16 வசனத்தை வாசிங்க, பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணை காரணை நோக்கி, நீ இந்த மனிதரை அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தமான நான்வெஜ், சும்மா ஜோரான விருந்து. யாருக்கு? இவன் ஆளை கொல்லணும்னு சதி போட்டவங்களுக்கு, குழியில போட்டு இறக்குனாங்க பாருங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், வந்தான்டா இவங்களை பிடிக்கணும். எப்படி ஒரு மன்னிக்கிற தன்மை, ஒரு உன்னதமான ஒரு குணத்தை அவன் பார்க்கிறான். அங்கே இப்படி எல்லாம் பண்ணிட்டு அங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும் பொழுது எப்படி யோசேப்பு அங்க வர்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அங்கே அவிதமாக அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமான விதத்துல உபரசம் நடக்கிறது. 24 வாசிங்க, மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவளுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். பாருங்க, எல்லாவது அங்கு மாத்திரமல்ல, இங்க 25 தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறது அவள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கை ஆயத்தமா வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். இந்த குழியில போட்ட யோசேப்பு இப்போ எப்ப வரப்போறார்? இவரு காணிக்கை வச்சுட்டு அப்படியே நிக்கிறாங்க. எப்படி மாற்றப்பட்டது பாருங்க. அவங்களால தேவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒன்னு அது விசுவாசம். காணிக்கை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்கிறோம் அந்த 26 வசனத்தை வாசிங்க. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். பார்த்தீங்களா, தரை மட்டும் குனிந்து வணங்குறாங்க. தேவனுடைய திட்டம் பொய்யாகல பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. தரை மட்டும் குனிந்து வணங்குகிறார்கள். முதலாவது கனவு நிறைவேறிற்று. இரண்டாவது கனவு யோசேப்பை ஆண்டவர் எவ்வளவாக உயர்த்தினார் என்பதை குறித்து அறிந்திருக்கிறோம். அப்பத்தான் அவன் சொல்றான், இது ஆண்டவருடைய திட்டம். அவளை மன்னித்து விட்டு அவர்களோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே 45 அதிகாரத்தில் இந்த கடைசியாக நாம் பார்க்கும்படியான சர்வ ஏகாதிபத்தியத்தின் திட்டத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே 45 அதிகாரம் வாசிக்காத யாராவது அவர்கள் தயவு செய்து வாசிக்க முடியுங்களா? 45 அதிகாரம் 5 வசனம், ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தின் திட்டம் இது. அம்மையாளைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, இதன் அடிப்படையில வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. தெரிஞ்சுக்கங்க. அது மாத்திரமல்ல, 8 வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். பார்த்தீங்களா, சூரியன், அந்த சூரியன் எதை குறிக்கிறதுனா பார்வோனின் அந்த ராஜா குறிக்கிறதாக இருக்கிறது. என்ன, எகிப்து தேசம், முக்கியமாக எகிப்தினுடைய அந்த அதிபதி, அவர்களுக்கே மேலாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவர்களுக்கே மேலாக தேவன் அவர்களை வைத்தார். அருமையான சோனேஸ்வரே, உடைய வாழ்க்கை குறித்து நீ சிந்தித்துப்பார். நீ எவ்வளவு காலம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாய்? எவ்வளவு காலம் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய திட்டத்துக்கு உன்னை உட்படுத்த மறுத்து கொண்டிருப்பாய்? நீ யோசனை பண்ணிப்பார், உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு காலம் நீ கடத்திட்டு வந்தையே, அல சமாதானமா நீ வாழ்ந்திருக்கிறையா? உண்மையாலுமே ஒரு சந்தோஷமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? உடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கு திருப்தியா இருக்க நான் கேட்கிறேன். உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது சாட்சியா இருக்கிறதா? தேவனின் சர்வேகாதிபத்தியம். ஆனா உன்ன தெரிந்து கொள், நீ அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு அது பிரயோஜனமாக காணப்படும். ஆனா ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுது நீடைய வாழ்க்கையில அதற்கு எதிரடையாய் போராடுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுவாய். அப்படி கேட்கல, நான் என்ன செய்யணும்? உன்னை தாழ்த்து. என்ன, உன்னுடைய கோப சுபாவம் உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாக்கி வைத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகிறதிலும் தேவனுடைய சபையில் ஐக்கியப்படுகிறதிலும் உன்னை விலக்கி வைத்திருக்கிறது. நீ மற்றவர்களோடு கொண்டிருக்கிற உறவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையானது தேவனுக்கு பிரியமா இல்லை. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சமாதானத்தை நீ இழந்து நிற்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான காரியம் இல்ல. ஏன் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில சமாதானம் இல்லை? அமையால நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பார்க்கணுங்க. நம்முடைய வாழ்க்கை குறித்து அதிகமாக நாம் சிந்தித்து பார்க்கிறது அவசியமான ஒரு காரியம். நீ ஆயத்தமா இருக்கிறையா? ஆண்டவர் உண்மையாலுமே உன்னுடைய வாழ்க்கையில செயல்பட ஆயத்தமா இருக்கிறையா தான் கேள்வி. யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில ஆயத்தமாக இருந்தான். உன்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் கேள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்? நீ ஒருவேளை யாரான இருக்கலாம், நீ ஒருவேளை நினைக்கலாம், பிரயோஜனம் இல்லை நினைக்கலாம், ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உன்னை கொண்டு கர்த்தர் மேலான காரியங்களை செய்ய முடியும். எப்போ நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஒரு களிமண்ணாக கர்த்தருடைய கரத்தில் உன்னை ஒப்பிக் கொடு. சிலுவையில உன்னை தாழ்த்து, உன்னுடைய கோப சுபாவத்துக்காக மனம் வருந்து, பொறுமைக்காக ஜெபி. ஆண்டவரே பொறுமையை தாரும். பொறுமை இல்லாததுனால என்னுடைய சாட்சி கெட்டு போயிருக்கு. பொறுமை இல்லாததுனால என் குடும்பத்தின் சமாதானத்தை நான் இழந்துவிடுறேன். அம்மையாளுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஆவியானவர் உனக்கு அந்த கிருபையை கொடுப்பாரானா? உன்னுடைய வீட்டில் சமாதானம் இருக்கும். ஜெபிப்போம். கிருபல நல்லாண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக துதிக்கிறோம். யோசேப்பு சொன்னான், கர்த்தர் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிற ஆண்டவரே. அருமையான தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வசனம் எங்களை புடமிடுகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் உபத்திரவங்கள் எங்களை அழிக்கும்படியாக அல்ல, எங்களை புடமிடும்படியாக நீர் அவைகளை அனுமதித்திருக்கிறீர். இந்த காலவேளையில ஒருவேளை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எந்தெந்த சகோதரன் சகோதரி மெய்யாலுமே அவருடைய அந்த கோபத்தன்மையை குறித்து வருத்தத்தோடும், அதை குறித்து உண்மையான வேதனையோடும் கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்துகிறார்களோ, அவளை நோக்கி பாரும் ஆண்டவரே. அவளுக்கு நீர் விடுதலையை தாரும். பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியின் கனியோ நீதிய சாந்தம் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கோபத்தினால பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் எவ்வளவாக துக்கப்படுத்துகிறோம், அவரை வேதனைப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்தர்களும். மூத்த குமாரன் கோபத்தினால அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தன்னை புறம்பாக்கி கொண்டான். ஒருவேளை ஆண்டவர் எங்களுடைய கோப சுபாவத்தினால பரலோ ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க கூடாமல் போகிற நிலைக்குள் நாங்கள் காணப்பட மாட்டோம் என்பது நிச்சயமில்லை. கோபக்காரர்கள் இரண்டாம் கடலிலே அக்கினியிலே தள்ளப்படுவார்கள். ஆண்டவரே நம்முடைய வேத வசனமானது எங்களுடைய வாழ்க்கையில எங்களை புடமிடுகிற வேளையில், எங்களை ஆராய்ந்து பார்க்கிற வேளையில் உடைய ஆவியானவர் கிரியை செய்யணும் என்று செவிக்கிற ஆண்டவரே. இந்த காலையில ஒருவேளை கடந்த காலங்கள் கடந்த நாட்களில கோபத்தினால தன்னுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போன சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடி வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளத்தில் நீர் கிருபையாய் பேசும் கர்த்தாவே, பேசும் ஆண்டவரே. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையான விதத்தில் தங்களை தாழ்த்தத்தக்கதாக நீர் கிருபை செய்யணும் என்று செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.